இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய குணாதிசயங்களை குறித்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தேவனுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அவருடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் தேவன் மீது வைக்கின்ற நம்முடைய விசுவாசம் இன்னும் அர்த்தம் உள்ளதாக, இன்னும் கனி உள்ளதாக, உங்கள் வாழ்விலே பலன் தருகிறதாக மாறும் என்றெல்லாம் நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்றான அவருடைய கிருபையை குறித்து சற்று சிந்தித்துவிட்டு அதைத் தொடர்ந்து மற்ற காரியங்களை பார்க்க இருக்கின்றோம். தேவனுடைய கிருபை, கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட், தேவ கிருபையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிருபை என்பது பெற தகுதியற்றதை தேவன் நமக்கு தருகின்ற செயலாகும். இது பாவிகள் மீது அவர் கொள்ளும் அன்பின் அடையாளமான செய்கை. பாவிகள் மீது, உலகிலே பாவிகள் தான் இருக்கிறார்கள், அவர்கள் மீது தேவன் கொள்கின்ற அன்பின் அடையாளமாக இந்த கிருபை இருக்கிறது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, தேவ நீதியின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். அதைத்தான் நம்ம ரோமர் 6:23 பார்க்கிறோம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் தான் கொடுக்கப்படணும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அந்த மரணம் என்னும் தண்டனையை கொடுக்காம பாவிகள் பெற்றுக்கொள்ள தகுதியற்ற நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதாவது நரகத்தை தராம பரலோகத்தை தருகின்றார். ரட்சிக்கப்படாத பாவிகள், இல்லாட்ட நீங்களும் நானும் ரட்சிக்கப்படலன்னு வைங்களேன், நமக்கு முறைப்படி தகுதிப்படி என்னதை தரணும் அப்படின்னா நரகத்தை தான் தரணும். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் வந்து அவருடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொண்டபடினாலே நாம் பெற தகுதியான அந்த நரகத்தை தராமல் பெற்றுக்கொள்ள தகுதியும் கிடையாத பரலோகத்தை நமக்கு தருகிறாரு. அப்போ நமக்கு தகுதியான நரகத்தை தராமல் பெற நீங்களும் நானும் தகுதியற்ற நமக்கு பரலோகத்தை தருகிறார். இதுதாங்க அவருடைய கிருபை. ஜே ஐ பேக்கர் என்ற அந்த தேவ மனிதர், இறையியல் வல்லுநர் குறிப்பிடும்போது, குற்றமுள்ள பாவிகள் மீதான தேவனுடைய இலவச அன்பே கிருபை. அதுவும் அந்த அன்பை பெற அருகதை அற்றவனுக்கு கிட்டும் மாபெரும் வரப்பிரசாதம் இது என்று நம்ம சொல்லணும். கடுமையாக நடத்தப்பட வேண்டிய அந்த பாவிக்கு, அந்த தண்டனையை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டிய அந்த பாவிக்கு கிடைக்கின்ற தேவனுடைய அனுக்கிரகமே கிருபை என்று அந்த தேவ மனிதர் கூறுகின்றார். அப்போ கடுமையாக நடத்தப்பட வேண்டிய அந்த பாவிக்கு, தண்டனையை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டிய அந்த பாவிக்கு கிட்டுகின்ற தேவனுடைய அனுக்கிரகம்தான் கிருபை. பாவிகளை அவர்கள் செய்கையின் பலனுக்கேற்றபடி நடத்தாம அதற்கு முற்றிலும் எதிரான விதத்தில் நடத்துவதே கிருபை அப்படின்னு சொல்லப்பட்டாலும், AW Pink என்ற இறையியல் வல்லுநர் சுட்டிக்காட்டியது போல, AW Pink என்ற தேவ மனிதர் சுட்டிக்காட்டியது போல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது மட்டுமே தேவன் கிருபையாயிருக்கிறாரு. பழைய புதிய ஏற்பாடுகளில் எந்த ஒரு வசனமும் கிருபை பொதுவாக எல்லா மனிதருக்குமான அருள் என்று குறிப்பிடப்படவில்லை. இதனால கிருபை அவருடைய இரக்கத்திலிருந்து வேறுபட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிருபைக்கும் இரக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர் மனிதர் மீது இரக்கமாக இருக்கிறாரு, ஆனால் எல்லா மனிதர் மீதும் கிருபையாக இருக்கலை. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லா மனுஷர் மீதும் அவர் இரக்கமாக இருக்கிறார், அது உண்மை. ஆனால் அதுக்காக எல்லார் மீதும் கிருபையாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபாத்திரமான பாவிகளுக்கே இந்த கிருபை கிட்டுகிறதா இருக்கிறது. ஏன்னா தேவன் எல்லார் மீதும் கிருபையா இருக்க வேண்டும் என்னும் நிபந்தனைக்கு உட்பட்டவர் அல்ல. ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீங்க அதை புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 9:23 தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கென்ன. அதாவது கிருபா பாத்திரங்கள் அப்படின்னு சில பாத்திரங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எதுக்காக? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. அப்படி தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அவர் நீடிய சாந்தத்தோடு கிருபையோடு இருந்தா உனக்கென்ன, அது அவர்லாம் செய்கிறாருன்னு கேட்குறாருங்க. இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன், யாத்திராகமம் 33:19 சொல்கிறது, அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று அங்கே தேவன் சொல்கிறத பார்க்கிறான். அப்போ யார் மேலே கிருபையாக இருக்கன்னு நான் முடிவு செய்து செயல்படுகிறேனோ அவர்கள் மீது கிருபையாக இருப்பேன் என்று சொல்கிறார். அப்போ இங்கே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், அவர் எல்லார் மீதும் கிருபையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது, அப்படி ஒரு நிபந்தனை கிடையாது. அந்த நிபந்தனைக்கு தேவன் உட்பட்டவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகில் எவ்வளவோ பாவிகள் இருக்காங்க, எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க மேலெல்லாம் அந்த கிருபையை அவர் பாராட்டாம உங்க மீது என் மீது இந்த கிருபையை பாராட்டி இருக்கிறார்னா அது எவ்வளவு விசேஷித்த நன்மை பாருங்க. இந்த பாடத்தை கேட்குற இடத்துல இருக்கிறீங்க, அது கிருபை. வேதத்தை நேசிக்கிற இடத்துல அநேகர் இல்லை. அநேக மக்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக தேவனிடத்தில் ஜபிக்கிற மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்களோ தேவன் அறியணும், வேதத்தை அறியணும்னு இந்த பைபிள் காலேஜில் சேர்ந்துருக்கிறீங்க. கிருபங்க, இது பேர்லாம் கிருபை. அப்போ உங்களுக்கு எனக்கு இந்த கிருபை கிட்டியது மாபெரும் ஆசீர்வாதம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய வாழ்வில் பார்க்கிறோம், ஆனால் இந்த கிருபை கிட்டியது போல மாபெரும் ஆசீர்வாதம் வேறொன்றும் இல்லை. அவர் கிருபையாய் உங்களை ஆசீர்வதித்து ரட்சித்து இந்த ஆவிக்குரிய வாழ்வில் நுழைய வைத்து அதை தொடர்ந்து எத்தனை விதமாக உங்களுக்கு உதவுகின்றார். உற்ற துணையாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், சமாதானம் தருகிறார், சந்தோஷம் தருகிறார், உலகில் ஆசீர்வதிக்கிறார், உலகின் வாழ்வுக்கு பின்பதாக உள்ள மாபெரும் நித்திய வாழ்வையும் தருகிறார். என்னதொரு பாக்கியம் பிரியமானவர்களே, அதைத்தான் நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. யாருக்கு அவர் கிருபை பாராட்ட விரும்புகிறாரோ அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது மட்டுமே தேவன் கிருபையாக இருக்கிறாரு. இந்த கிருபை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியதோ சம்பாதித்து கொள்ளக்கூடியதோ அல்ல. அப்போ நீங்கள் ஜோம் பண்ணி வாங்கலாம்லாம் கிடையாது. அவராக கிருபை பாராட்டினார், அதுக்கு பிறகு தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. முதலாவது வந்தது கிருபை. உங்கள் விசுவாசம் முதல்ல வரல, கிருபை. அப்போ கிருபை அது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒன்றல்ல, அவரே பாராட்டினார். மட்டும் நீங்கள் செய்கிற செய்கையினால் சம்பாதித்து விடவும் முடியாது. நல்லது செய்ததுனால, வேதத்தை வாசி ஜெபம் பண்ணி உபவாசித்து ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறதுனால, ஊழியம் செய்கிறதுனால இந்த கிருபையை நீங்கள் சம்பாதித்து விட முடியாது. அப்படி அவர் தந்தார்னா அது வெறும் கிருபையாகவும் இராது, அது வெறும் கிரியை. அதுக்கு கர்த்தர் தருகிறது கூலி. ஆனால் இலவசமாக தேவன் பாராட்டுகிற இந்த இரக்கம் கிருபை. மனிதன் விரும்பி நாடாமலும் முயன்று தேடாமலும் ஜெபித்து கேட்காமலும் கிடைப்பது பெயர் தாங்க கிருபை. அதுவும் அதை பெற எந்த விதமான தகுதியும் மற்ற மக்களுக்கே கிடைக்குது. அதுதான் ஆச்சரியமான உண்மை. நீங்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தகுதி உங்களுக்கு உண்டான்னா இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு தகுதி இருந்ததுனால இந்த கிருபையை கர்த்தர் தந்தார்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு தகுதியும் இல்லாம இருந்தது தான் தகுதி. இதை பெறுவதற்கு நான் தகுதி அற்றவன். இந்த கிருபையை பெறுவதற்கு நீங்க தகுதியற்றவர்கள். ஆனா கிருபையா கொடுத்திருக்கிறாரு, அவரே வந்து கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அடுத்து கிருபையும் ரட்சிப்பும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2:8 பார்க்கிறோம். மேலும் கிருபை கிரியைக்கு முற்றிலும் எதிரானது அப்படிங்கிறத அந்த சத்தியத்தையும் புரிந்து கொள்ளுங்க. எபேசியர் 2:9 சொல்கிறார், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே என்று ரோமர் 11:5-6 பார்க்கிறோம். இன்னும் எபேசியர் 1:6-7, 2:7-9, தீத்து 2:11, 3:4-7 உள்ள வசனங்களிலும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய கிருபை நித்தியமானது என்பதையும் நீங்க உணர வேண்டும். கிருபை கொடுக்கப்படும் முன்பேயே அது திட்டமிடப்பட்டது. அதாவது உங்களுக்கு இந்த கிருபையை தேவன் தருமுன்னர் அவர் ஏற்கனவே உங்களுக்கு தர வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. நீங்கள் 2 தீமோத்தேயு 1:9 பார்ப்பீர்களானால், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ அவர் உங்களுடைய கிரியின்படி என்னுடைய கிரியின்படி அவர் நம்மை ரட்சிக்கல, அவருடைய தீர்மானத்தின்படி. அது குறிப்பா ஆதிகாலம் முதலே அந்த கிருபை அருளப்பட்டதா இருக்குது. அப்படி அருளப்பட்டு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இல்லாட்ட அந்த கிருபை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் பாருங்க. அப்போ இது உங்களுக்கு கொடுக்கப்படும் முன்னரே ஆதிகாலம் முதலே திட்டமிடப்பட்ட விஷயம். உங்களுக்கு தரணும், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் பிறப்பார், அவருக்கு நான் இந்த கிருபையை கொடுக்கணும்னு அவர் ஆதிகாலம் முதலே திட்டமிட்டிருக்கிறார். சரியா? இந்த கிருபையின் இன்னும் ஒரு தன்மை, இது இலவசமானது. தேவனுடைய கிருபை இலவசமானது, இதை யாரும் சம்பாதிக்க வேண்டியது இல்லை. இலவசமாக கிஃப்டாக கர்த்தர் தருகிறார். ரோமர் 3:24 பாருங்கள், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ இலவசமாக உங்கள் கிருபை இல்லை, அவருடைய கிருபையினால், கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த கிருபையினால, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இது இலவசமாக கொடுக்கப்படுகிற விஷயம். எந்த கிரயமும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை பெறுவதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும், சம்பாதிக்கணும், இல்லாட்டா நீதிமானாக நடந்த பிறகு அவர் கிருபையை தருவார் அப்படிலாம் இல்லை. நீங்கள் பாவியாக இருக்கும்போது கிருபையை தந்தார், சரிதானா? பிரியமானவர்களே, இந்த கிருபை இலவசமானது. அடுத்து தேவ கிருபை சுயாதிபத்தியமுடையது என்று அந்த தன்மையை பற்றி நாம் படிக்கிறோம். ரோமர் 5:21, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ கிருபையானது இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியினால நித்திய ஜீவனுக்கு எதுவாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு அதை ஆளுகை செய்து வருது. AW Pink என்ற வேத வல்லுநர் கூறும்போது, கிருபை ஆள வேண்டுமானால் அது சிங்காசனத்தில் இருக்கணும். ஏன்னா ஆண்டு கொண்டதுன்னு ரோமர் 5:21 முடியுது இல்லையா? அப்போ கிருபை ஆள வேண்டுமானால் அது சிங்காசனத்தில் இருக்கணும். இப்போ ஒருத்தர் ஆளணும்னா அவர் சிங்காசனத்தில் இருந்தால் தானே ஆளுவார் இல்லையா? அப்போ சிங்காசனத்தில் இருப்பவர் நம்முடைய தேவாதி தேவன், சுயாதிபத்தியம் உடையவர். அந்த சிங்காசனம் கிருபாசனமாய் இருக்குது என்று எபிரேயர் 4:16 பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த கிருபை குறித்த ஒரு சிறு குறிப்பை நிறைவு செய்துவிட்டு தொடர்ந்து மற்ற காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். இந்த கிருபை இயேசுவில் வெளிப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த கிருபை வெளிப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிய முடிகிறது. ஆனா அதுக்காக தேவன் மக்கள் மீது கிருபையா இருக்கல, பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி கிருபையாலாம் இருக்கலங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு அந்த அர்த்தம் அல்ல. ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசித்து பார்க்கிறோம். நான் ஏற்கனவே வாசித்தது போல யாத்திராகமம் 33:19 சொல்லப்பட்டது போல, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று அங்கு தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாடு காலத்துல அவர் கிருபையா இருக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் கிருபையா இருந்திருக்கிறார். ஆனா தேவனுடைய கிருபை கிறிஸ்துவிலே வெளிப்பட்டது என்பதை நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. ரோமர் 5:15-17 உள்ள வசனங்களில் சிலுவையில் அந்த கிருபையின் தாற்பரியம் புலப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. 2 Corinthians 8:9, Apostles 14:3, 18:27, Romans 4:16, Yohanan 1:16, 2 Thessalonians 2:16 போன்ற வசனங்களில் தேவன் கிருபை நிறைந்தவர் என்று அங்கே பார்க்கிறோம். அப்போ இங்க ஒன்ற தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, தேவனால் எனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்காம, அதாவது நான் பாவி என்பதனால அதற்கான தண்டனையான மரணத்தை எனக்கு தரல, உங்களுக்கு தரல. அப்போ தேவன் உங்களுக்கும் எனக்கும் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம, உங்களுக்கும் எனக்கும் எதை கொடுக்க கூடாதோ, எதை நீங்களும் நானும் பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோமோ அதை அவர் நமக்கு தந்திருக்கிறாரு, அதாவது நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரு. அதற்கு பெயர் கிருபை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் கிருபை இலவசமாய் நித்தியமான அந்த கிருபை உங்கள் சம்பாத்தியத்தினால் கிடைக்காம இலவசமா கிருபையா இரக்கமா அவரே வந்து தந்திருக்கிறாரு. அந்த மாபெரும் கிருபையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும், எப்பொழுதும் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்து நாம் இறைவனுடைய பொறுமையை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். தேவனுடைய பொறுமை, தேவனுடைய குணாதிசயங்களில் மற்றொன்று அவருடைய பொறுமை. நம்முடைய தேவன் வெறுமனே பொறுமை உள்ளவர் அல்ல, அதாவது அவர் நீடிய பொறுமை உள்ளவர். வெறும் பொறுமை உள்ளவர்னு சொல்லக்கூடாது, நீடிய பொறுமை உள்ளவர்னு நாம சங்கீதம் 86:15 பார்க்கிறோம். தயவு பொறுமை நீடிய சாந்தம் உடையவர் என்று Romans 2:4 பார்க்கிறோம். நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருப்பவர், நீடிய பொறுமையோடே காத்திருப்பவர் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த பொறுமை வந்து பார்த்தீங்கன்னா இரக்கத்தின் ஒரு பகுதி போல தான் இருக்கும். ஆனா இரக்கமும் பொறுமையும் ரெண்டும் ஒன்று அல்ல, இவ்விரண்டு தன்மைகளையும் வேறுபடுத்துவதும் அப்படி எளிதான காரியமும் அல்ல. அதாவது இரக்கமும் பொறுமையும் ஒன்று போலவே இருக்கும், அதுக்காக ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. அதே போல அதை வேறுபடுத்தி சொல்றதும் ரொம்ப எளிதான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டம். லேசா நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். சார்னோக் அப்படிங்கிற ஒரு வேத வல்லுநர் இந்த ரெண்டு தன்மைகளையும் பற்றி குறிப்பிடும்போது இவ்விதமாக சொல்றார், அதாவது இக்கட்டுகளில் சிக்கி தடுமாறும் மனிதன் மீது பரிதாபப்பட்டு கருணை புரிவது இரக்கம். ஒரு மனுஷன் ரொம்ப இக்கட்டுகளில் கஷ்டப்பட்டு தடுமாறி இருக்கிறான் வைங்களேன், அவன் மீது தேவன் பரிதாபப்பட்டு கருணை புரிவது பேர் இரக்கம். ஆனா இறைவனுடைய பொறுமை, ஒரு தண்டனைக்கு பாத்திரமான குற்றவாளி இருக்கான்னு வைங்களேன், அந்த பாவி மீது காட்டப்படுகிறது பொறுமை. அதாவது அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய குற்றவாளி, ஆனா அந்த தண்டனை பெற வேண்டிய அவனுக்கு உடனடியாக தண்டிக்காம தேவன் பொறுமையா இருக்கிறாரு. இதுதான் வித்தியாசம். அப்போ இரக்கம் என்பது இக்கட்டுகளில் சிக்கி தடுமாறும் மனிதன் மீது பரிதாபப்பட்டு கர்த்தர் கருணை புரிவது பேர் இரக்கம். ஆனா தண்டனைக்கு பாத்திரமான குற்றவாளிக்கு அந்த தண்டனையை உடனடியாக கொடுக்காம பொறுமையா இருக்கிறாரே, அது பேரு பொறுமை. நீங்க Romans 9:23 பார்க்க முடியும், அழிவு கெத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட அவர் பொறுமையாயிருக்கிறார் என்று வாசிக்கிறான். அப்ப தேவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பெர்காஃப் என்ற தேவ மனிதர் கீழ்படியாத தீயவர்கள் மீதும் அவர் நன்மைகளை அருளுகிறவர்னு சொல்றாரு. அவர்களுடைய அக்கிரம செய்கைகளுக்கு தக்க பலனை உடனடியாக அவர் கொடுக்காம அவர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்னும் அவர் சொல்லுகிறார் அந்த வேத வல்லுநர். இன்னும் AW Pink என்ற வேத வல்லுநர் கூறும்போது, அக்கிரமக்காரருடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர்களை நடத்தாம அவர்கள் மீதும் அவர் அன்பாயிருப்பது அவருடைய பொறுமையின் மகிமையை புலப்படுத்துவதாயுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார். அப்போ அக்கிரமக்காரருடைய பாவங்களுக்கு தக்கதாக தேவன் அவர்களை நடத்தல, இன்னும் பொறுமையா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறார் அல்லவா, அது வேறு பொறுமையின் வெளிப்பாடு என்று இந்த வேத வல்லுநர் விளக்குகின்றார். அப்போஸ்தலர் 14:16-17 போன்ற வசனங்களிலும் இந்த கருத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை அப்படின்னு சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அவ தேவன் இவ்விதமாக அன்பாக நடத்துகிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்ம நடத்தாம அன்பாயிருக்கிறது அவருடைய பொறுமையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தேவனுடைய குணாதிசயங்களில் மற்றொரு காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம். தேவனுடைய உண்மை. தேவனுடைய தன்மை உண்மை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது அவர் சத்தியமுள்ள தேவன், உண்மை உள்ளவர், நேர்மையானவர் அப்படிங்கிறத குறிக்கிறது. நீங்கள் யாத்திரகம் 34 அவர் சத்தியமுள்ள தேவன் பார்க்க முடியும். உபாகம் 7:9 உண்மை உள்ளவர் என்றும், எண்ணாகம் 23:19 நேர்மையானவர் என்றும் நீங்கள் பார்க்க முடியும். தேவனை தவிர மற்ற தெய்வங்களெல்லாம் போலியானவையாகவும் பொய்யானவையுமாய் இருக்குது. சங்கீதம் 96:5, 97:7, 115:4-8 ஏசாயா 44:9-10 உள்ள வசனங்களில் நீங்கள் இதை பார்க்க முடியும். தேவன் இந்த மற்ற தெய்வங்களுக்கு எதிராக மாறாக எப்படி இருக்கிறாரு, நிஜமானவராக சத்திய தேவனாக இருக்கிறாரு. அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் என்று ஏசாயா 65:10 வாசிக்கிறோம். மெய்யான தெய்வம் என்று எரேமியா 10:10, யோவான் 17:3 பார்க்கிறோம். அவரே சத்தியம் என்று யோவான் 14:6 பார்க்கிறோம். பொய்யுறையாத தேவன் என்று தீத்து 1:3, எபிரேயர் 6:18 பார்க்கிறோம். சத்தியமுள்ளவர் என்று 1 யோவான் 5:20 பார்க்கிறோம். அப்போ தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தன் உடன்படிக்கைகள் வாக்கு தத்தங்களை மறுதலியாதவராக அவர் இன்றும் உண்மை உள்ளவராய் தம்முடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ அவர் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம்தான். சொன்னதை செய்கிற தேவன், அதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல மாட்டார், மறுதளிக்க மாட்டார். மட்டும் தாம் சொன்னபடி அதை செய்து முடிக்கிறவராகவும் நம்முடைய தேவன் இருக்கிறார். ரொம்ப உண்மையுள்ள தேவன். அதை வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி அதனால தான் வேதவசனம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் இன்னும் வசனத்தில் பார்க்க முடியும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி எண்ணாகமும் 23:19 வாசித்து பார்க்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று உபாகமும் 7:9 பார்க்கிறோம். என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 89:33 சொல்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 1:9 பார்க்கிறோம். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் என்று 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எபிரேயர் 10:23 பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உண்மையானவர், உண்மையுள்ளவர். அவரை நீங்கள் நம்பலாம். மனிதர்களை நம்ப முடியாது, பெரிய பிரபுக்களையும் ராஜாக்களையும் நம்ப முடியாது. அவங்க கூட போய் சொல்லுவாங்க, அவங்க கூட சூழ்நிலை சரியில்லை, நாம் என்ன சொன்னது உண்மைதான், இப்போ என்னால் செய்ய முடியாதுன்ட்டு கைகளை விட்டு போயிடுவாங்க, மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க. நான் சொல்லலையே, அப்படியா சொன்னேன், நான் இப்படிலா சொன்னேன்னு சொல்லி வேறு விளக்கத்தை மனிதர்கள் சொல்வாங்க. ஆனால் தேவனோ உண்மையுள்ளவர், தாம் சொன்னபடியே செய்கிறவர். அவரை நீங்கள் முற்றிலும் நம்ப முடியும். அவர் உங்கள் வாழ்வில் பொய்யாக வாக்குத்தத்தங்களை கொடுக்க மாட்டார், பொய் சொல்லி அழைக்க மாட்டார், சொன்னதை சொன்னபடி நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவனை பற்றி கொள்ளுங்க. மற்றொரு காரியத்தை தேவனுடைய தன்மையில் பார்க்கிறோம், தேவனுடைய வல்லமை, பவர் ஆஃப் காட், ஆம்னிபொட்டன்ஸ். தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தன்மையை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லி யோபு 42:2 பார்க்கிறோம். ஆதியாகமம் 17:1 இப்படியே பார்க்கிறோம், அவராகவே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா 32:17, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி எரேமியா 32:27 தேவனே கேட்கிறாரு. அப்போ தேவனாலே எல்லாம் கூடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இதே காரியத்தை இயேசுவும் நமக்கு தெரிவித்திருக்கிறாரு, தேவனாலே எல்லாம் கூடும் என்று. மத்தேயு 19:26 அவ்விதமாக சொல்கிறது. லூக்கா 1:37 பார்க்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 19:6 அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது AW Pink என்ற தேவ மனிதர் கூறுகிற காரியத்தையும் சற்று இணைத்து பார்க்க முடியும். தான் நினைத்தவைகளை செய்ய வல்லமையற்றவர் தேவனாக இருக்க முடியாது, தன் சித்தத்தை நிறைவேற்ற முடியாதவர் தேவனே அல்ல. நம் தேவனே தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் என்று சொல்லுகின்றார். தானியேல் 4:35 அதைத்தான் நமக்கு விளங்க பண்ணுகிறது. அப்போ தேவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா தான் நினைச்சதை செய்ய வல்லமையற்றவராக அவர் இருக்க மாட்டாரு. அப்படி அவர் வல்லமையற்றவராக இருந்தால் அவர் வேறு தேவனே அல்லன்றாரு. அதே போல் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதவர் தேவனாக இருக்க முடியாது. அப்போ தேவனால் தம் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அவர் தான் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய வல்லமையுடைய தேவன், இதுதான் பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை. அவரால் எல்லாம் கூடும், தேவனுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உண்டு என்பது உண்மையாயினோ அவருடைய சித்தம் அவருடைய தன்மையினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது எல்லாவற்றையும் அவருக்கு செய்ய முடியும், அதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டார். அப்போ ஏதோ ஒன்று லிமிட் பண்ணுது, அது என்ன, எது வந்து லிமிட் பண்ணுது அப்படின்னா அவருடைய சித்தம் அவருடைய தன்மையினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள அந்த தேவனுடைய அந்த வல்லமையை அவருடைய சித்தமும் அவருடைய தன்மையும் கட்டுப்படுத்துது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ அவர் எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவன், அவருக்கு சித்தமானால் மட்டும்தான் செய்வார். மட்டுமல்ல அவருடைய செயல்பாடு அந்த தன்மையை பொறுத்து தான் அமையும், அவருடைய குணாதிசயத்தை பொறுத்து தான் அவருடைய வல்லமையான செய்கை சில வேளைகளில் வல்லமையாக வெளிப்படுது, சில வேளைகளில் அது மட்டுப்படுத்தப்படுகிறது. ஏன்னா அவருடைய சித்தம் அதை கட்டுப்படுத்துகிறது, அவருடைய தன்மை கட்டுப்படுத்தி வைக்கிறது. அதாவது அவருடைய தன்மைக்கு முரணான காரியங்களை அவரால் செய்ய முடியாது. சில எடுத்துக்காட்டுகளை கூறுகிறேன். அவர் பரிசுத்தமானவர் அப்படிங்கிறதுனால அவரால் பாவம் செய்ய முடியாது. யாக்கோபு 1:13 அவரால் பொய் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். அவர் உண்மை உள்ளவர் என்பதனால தன்னை மறுதளிக்க முடியாது. 2 தீமோத்தேயு 2:13 அவர் தீமையை பார்க்க மாட்டாதவர்னு ஆபகுக்கு 1:13 பார்க்கிறோம். அப்போ கட்டுப்படுத்துது, அதாவது அவருடைய தன்மை கட்டுப்படுத்துது. பரிசுத்தமானவர் அப்படிங்கிறதுனால பாவம் செய்தாலும் அவர் பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது, அதனால் பாவம் செய்ய முடியாது, கட்டுப்படுத்தப்படுகிறது. நீ பரிசுத்தமானவர், அதனால் நீங்கள் கொஞ்சம் பாவம் செய்யலாமே அப்படின்னு சொன்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறத இங்கே பார்க்கிறோம். அவரால் பொய் சொல்ல முடியாது. அப்போ அவருடைய தன்மை அவரை கட்டுப்படுத்துகிறது, எல்லாம் வல்லமை உள்ள அந்த தன்மையை அது கட்டுப்படுத்துகிறது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்ம சில நேரம் நினைக்கிறோம் தேவன் எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்குல்லா, அப்போ இதை அவர் செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறாங்க இவங்க, அப்போ தேவன் எல்லா வல்லமையும் உடையவர் தானே, இந்த மனுஷனை அழிச்சிருங்க ஆண்டவரே, நாளைக்கு நான் காலையில் பார்க்கும்போது இந்த மனுஷன் உயிரோடு இருக்கக்கூடாது, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தானே, உங்களுடைய ஆலயத்தை ஊழியத்தை எவ்வளவு தூரம் அவர் கெடுத்து பேசுகிறார், செயல்படுகிறார். ஆகவே காலையில் நான் எழுந்து பார்க்கும்போது உம்முடைய வல்லமையினாலே அந்த மனுஷனை நீங்கள் இல்லாமாக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்வீங்கன்னா அது தப்பு. அதாவது தேவனுக்கு எல்லாம் முடியும், ஆனால் அவருடைய தன்மை அதை செய்ய முடியாதபடி தடுக்குது. அவருடைய சித்தம் ஒன்று இருக்குது, அந்த சித்தத்தின் அடிப்படையில் தான் எல்லா வல்லமையும் அவற்றை இருந்தாலும் அவருடைய சித்தம் அதை கட்டுப்படுத்துது. எல்லாவற்றையும் அவர் செய்ய மாட்டார், அவருக்கு சித்தமானால் மட்டுமே செய்வாருங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. HC திசேன் என்ற தேவ மனிதர் கூறும்போது, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் உபயோகிக்கும் வல்லமையை இது குறிக்கல. அதாவது அவர் தன்னுடைய முழு வல்லமையையும் பயன்படுத்துகிறவர் அல்ல, மாறாக தன்னுடைய வல்லமையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அப்ப தன்னுடைய வல்லமையை என்ன செய்யறாரு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமை அவருக்கு உண்டு. அவருடைய வல்லமையை தாண்டி எதுவும் செயல்பட மாட்டாது, எதுவும் செயல்படாது. அப்போ அவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் அதை தடுக்கிற விஷயம் என்ன, ரெண்டு காரியம், அவருடைய தன்மை, அவருடைய நேச்சர். ரெண்டாவது காரியம் அவருடைய சித்தம், சித்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த சர்வ வல்லமையுள்ள தன்மை செயல்படுகிறத பார்க்க முடியும். அப்போ அவருக்கு சித்தமில்லாத காரியத்தில் வல்லமை வெளிப்படுத்த மாட்டார். இன்னும் கூட நம்ம சொன்னது போல அவருடைய தன்மைக்கு முரணான காரியத்தை அவருக்கு எல்லாம் செய்ய முடிந்தாலும் செய்ய மாட்டார். அவர் நினச்சா என்னென்னாலும் பண்ணலாம், இந்த உலகத்தை என்னென்னாலும் பண்ணலாம், ஏன்னா முழு அதிகாரமும் முழு வல்லமையும் எல்லாமே அவற்ற தான் இருக்குது. ஆனால் அவருடைய தன்மை அதை தடுக்குது. இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது, அவருடைய தன்மையில் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த தன்மை, கிருபை, இரக்கம், தயவு அவருடைய சர்வ வல்லமுள்ள தன்மையை கட்டுப்படுத்துது. இவைகள் கட்டுப்படுத்தலைன்னா சர்வ வல்லமுள்ள தன்மை அதிகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது அவர் நினைச்சா எதனால செய்யலாம், ஆனால் செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய தன்மை கட்டுப்படுத்துது, அவருடைய சித்தம் இருந்தால் மட்டுமே அந்த வல்லமையான காரியத்தையும் செய்வார். இந்த ரெண்டு காரியம் அவருடைய வல்லமையை கட்டுப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவன் தன்னுடைய வல்லமையை தன் சித்தத்தின் தேர்வின் அடிப்படையில் ஒரு வரையறைக்குட்படுத்தி உள்ளார் அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் அதை லிமிட் பண்ணுறார் தம்முடைய வல்லமையை. அதனால தான் உலகின் அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் அவர் அனுமதித்தவராய் காணப்படுகிறார். இந்த அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் அவர் நீக்கிடாமல் அதை இன்னும் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை நினைத்தா அவரால் நீக்க முடியும். முழுவதும் அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் உலகத்தை விட்டு அகற்றிவிட அவரால் முடியும். அவரால் செய்ய முடியாததுன்று ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சித்தம் கொண்டிருப்பவர் அல்ல தேவன். அவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் அதுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சித்தத்தை அவர் உடையவர் அல்ல. சிலவற்றை தான் செய்வார், சரிதானா? அவரால் செய்ய முடிந்தும் சிலவற்றை மாத்திரமே அவர் செய்வார். ஏன்னா அவருடைய சித்தம் முடிவு பண்ணணும், அதை ஓகே பண்ணணும். அடுத்து அவருடைய தன்மை அதை ஒத்துக்கிடணும், அவருடைய நேச்சர். அப்போ இதை தாண்டி தான் அவருடைய சர்வ வல்லமுள்ள தன்மை வெளிப்படும். அவருடைய சித்தம் அதை கட்டுப்படுத்துகிறது, அவருடைய தன்மை கட்டுப்படுத்துகிறது. இதை தாண்டியே எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள அந்த வல்லமை வெளிப்படுகிறதுங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இறையல் வல்லுநர்கள் சில சமயங்களில் தேவனுடைய வல்லமையை ரெண்டாக பிரிப்பதுண்டு. தேவனுடைய வல்லமையை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று தனித்துவமான வல்லமை, அதாவது ஸ்பெஷல் பவர். அடுத்து சாதாரணமான வல்லமை, அதாவது ஆர்டினரி பவர் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் இதை இரண்டு பிரிவாக பிரிப்பாங்க. ஹூட்ஜ் என்ற தேவ மனிதர் கூறும்போது அவர் கூறுகிற வரைவிலக்கணத்தின்படி, முதலாவது அதாவது தனித்துவமான வல்லமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இரண்டாந்தர ஏதுக்களின் துணையின்றி அவராலேயே செயற்படும் வல்லமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சாதாரணமான வல்லமை எப்பொழுது வெளிப்படுகிறது, அதாவது இரண்டாந்தார ஏதுக்கள் வழியாக வெளிப்படும் வல்லமையாகும். அப்போ தேவனுடைய ஸ்பெஷல் பவர்னு என்ன, யாருடைய எதுவினுடைய துணையும் இல்லாமல் அவராலேயே செய்யப்படுகிற வல்லமை. சாதாரணமான வல்லமை இரண்டாந்தர ஏதுக்கள் வழியாக, அதாவது மற்றவற்றை சார்ந்து அதன் வழியாக வெளிப்படுகிற வல்லமை, மனிதன் மூலமாகவோ இயற்கையின் மூலமாகவோ அப்படி சில காரியங்களை சார்ந்து வெளிப்படுகிற வல்லமை அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாய் இந்த இறையியல் வல்லுநர்கள் தேவனுடைய வல்லமையை பிரிக்கிறாங்க. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனாக இருப்பதனால அவரை சார்ந்திருக்கிற நம்மால செய்ய முடியாத காரியம்னு ஒன்று கிடையாது. வித் காட்ஸ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்வதை விட தேவனுடன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய உதவியோடு செய்ய முடியாத காரியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. தேவ சித்தம் இருக்கணும் அதில், அது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். ஆனால் தேவ சித்தம் மட்டும் அதில் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராடினரி வல்லமை நம் மூலமாக வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்மால் முடியாத காரியம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இணைந்திருக்கிறது சர்வ வல்லமுள்ள தேவனோடு இணைந்திருக்கிறோம். அவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்கு உள்ளே இருந்து இந்த வல்லமையை தந்து கொண்டு இருப்பதனாலே நம்மால் வெற்றி பெற முடியும். அப்போ தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தன்மையினால நமக்கு கிடைக்கிற மாபெரும் ஆசீர்வாதம், உங்களாலையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அடுத்து பாருங்க, தேவனுடைய வல்லமையை நாம் பல விதங்களில் பார்க்க முடியும். சங்கீதம் 8:9 11:12 சிருஷ்டிப்பில் அவருடைய வல்லமை விளங்குகிறது. அவரே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இப்போ மனிதர்கள் எதையாவது உருவாக்கணும்னா அவர்களுக்கு சில பொருட்கள் தேவைப்படுகிறது, அதை உலகத்திலிருந்து பெறுகிறாங்க. ஆனால் தேவனுக்கு சிருஷ்டிப்பின் போது எதுவுமே தேவைப்படலை. ஒன்றுமே இல்லாதிருந்தும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் இந்த பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்திருக்கிறவர் நம்முடைய தேவன். சங்கீதம் 33:9 சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மட்டுமல்ல, தான் படைத்த அனைத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார்னு எபிரேயர் 1:3 பார்க்கிறோம். அவர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார்னு சங்கீதம் 36:6 வாசிக்கின்றோம். ஸோ தேவனுடைய வல்லமை இப்படியாய் விளங்குகிறதா இருக்கிறது. அவர் இந்த உலகத்தை தாங்குகிறார். இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர் அவர் தான். அப்போ சிருஷ்டித்தார், இந்த பூமியை இதில் உள்ளவற்றை தாங்குகிறார், காப்பாற்றுகிறார், இதற்கு நியாய தீர்ப்பை கொடுக்கப் போகிறவரும் அவரே, இன்னும் புதியமான புதிய பூமியை அடுத்து உண்டாக்கப் போகிறவரும் அவரே, இந்த உலகில் உள்ள நமக்கு மனிதர்களுக்கு பரலோகத்தை தரப்போகிறவரும் அவரே. இன்னும் எத்தனையோ வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த மாபெரும் வல்லமுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உலகிலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நான் என்னத்தை செய்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருபோதும் நினைக்காதிருங்க. நம்ம தேவனுடைய உதவியோடு நாம் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நான் அப்படி நினைத்திருந்தேன், ஆனால் இந்ததொரு இடத்திற்கு வந்திருக்க முடியாது. தேவன் என்னை பலப்படுத்துவார், தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபைய வல்லமையை சார்ந்து கொண்டபடியினால்தான் இந்த உலகின் பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இந்த வேதத்தை உபதேசிக்கிற பாக்கியத்தை கிருபையாய் இந்த யூஸ்லெஸ் மனிதனுக்கு தந்திருக்கிறார். அப்பிரயோஜனமான எனக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் அப்பிரயோஜனமான நான் இப்போ அட்லீஸ்ட் சிலருக்கு பிரயோஜனமானவனாய் மாறியிருக்கிறேன். எதினால்? இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய தன்மையோடு நான் இணைந்து கொண்டபடியினால், என்னை இணைத்து கொள்ள அவர் உதவினபடியினால், தேவ கிருபை விதமாய் அந்த சர்வ வல்லமுள்ள தன்மையை என்னில் விளங்க வைத்தது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதனை தொடர்ந்து நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து சற்று சிந்தித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். ஹோலினஸ் ஆஃப் காட், தேவனுடைய பரிசுத்தம். தேவன் பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லும்போது நாம் ரெண்டு காரியங்களை கண்ணோக்க வேண்டும். எபிரேய கிரேக்க பதங்கள் என்ன அர்த்தம் தருகின்றன அப்படின்னா, வித்தியாசமான, தனித்துவமான, வேறு பிரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் தருகிறவையாய் இந்த வார்த்தைகள் இருக்குது. பரிசுத்தம் அப்படின்னா வேறு பிரிக்கப்பட்ட, தனித்துவமான, வித்தியாசமான அப்படின்னு அர்த்தம். நாம இன்றைய காலகட்டத்தில் பரிசுத்தம் அப்படின்னோடனே தவறான ஒரு அர்த்தத்தை கொள்கின்றோம். மற்ற சமயங்களில் சொல்லப்படுகிறது போலவே சிந்தித்து விடுகிறோம். அதாவது அவர் தேவன் பரிசுத்தர், அதே போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ தேவனை மாதிரி அதனால நம்மளால பரிசுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிட்டாங்க. மட்டும் பரிசுத்தம் என்பது அடைய முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நினைக்கிறார்கள். ஏன்னா பரிசுத்தம் அப்படின்னோடனே நம்ம அப்படிப்பட்ட கருத்தை நம்முடைய சிந்தையில கொண்டு விடுகிறோம். அதுதான், அதாவது அவருக்கு கோபமே வராது, அவருக்கு மனித தன்மை எதுவுமே வெளிப்படாது, தெய்வீக தன்மை உடையவராக அப்படியே ரொம்ப சாஃப்டா அப்படியே ஒரு விதமான பரிசுத்தம் என்று நாம் நினைக்கிறோம். அது வல்ல அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை குறித்து வேதம் சொல்லல. அதாவது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு. நீங்கள் நானும் ரட்சிக்கப்படும் போது நம்மை கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாரு, நீதிமானா மாற்றுகிறாரு, இல்லாவிட்டா பரிசுத்தமானா மாற்றுகிறாரு. அப்போ அதுக்கு பின்பதாக, ரட்சிக்கப்பட்ட பின்பதாக, நாம் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வை நடத்த அர்ப்பணிக்கிறோம். ஒரு வித்தியாசமான தனித்துவமான ஸ்பெஷல் லைஃபை நாம் தேவனுக்காய் வாழ ஆரம்பிக்கின்றோம். இது பேர் தான் பரிசுத்தமான வாழ்வு. உலக மனிதர்களோடு நாம் வாழ்ந்தாலும் உலகத்தோடு ஒட்டி வாழாம உலகத்தினின்று வேறு பிரித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று வாழ்ந்தது போல நாமும் வாழ்கிறோம். அப்ப இவ்விதமாக வாழ்கிறது பேர் பரிசுத்தமான வாழ்வு. அப்ப தேவன் பரிசுத்தர்னா அவர் வேறு பிரிக்கப்பட்டவர், உலகத்தில் உள்ள தெய்வங்களைப் போல அல்ல, அவர் வேறு பிரிக்கப்பட்ட தனித்துவமான வித்தியாசமான தேவன். அவர் அப்படி இருக்கிறபடியால் நீங்களும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் மற்ற உயிரினங்களை விட வேறானவர், அவற்றிலும் மேலானவர் அப்படிங்கிறத நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அனைத்தையும் கடந்த சகலவற்றிற்கும் அப்பாற்பட்ட அனாதி தேவனாய் இருக்கிறார். அதே வேளையில் அவர் மாசற்றவர், தூய்மையானவர் அப்படிங்கிற கருத்தும் இதில் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம யாத்திராகம் 15:11 ஒரு காரியத்தை பார்க்க முடியும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று அங்கே சொல்லப்படுகிறத சற்று கவனிங்க. அப்போ அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவராகிய அவருக்கு ஒப்பான தேவன் ஒருத்தனல்ல, அவர் வித்தியாசமானவர். இப்படியாக நிறைய வசனங்கள் 1 Samuel 2:2, Esaiah 57:15, Hosea 11:9 போன்ற வசனங்கள் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து சொல்கின்றது. அதே போல அவர் பரிசுத்தமானவர் அப்படிங்கிறதுனால பாவத்தோடு சம்பந்தம் மற்றவர் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். Yobu 34:10 அதை மட்டும் வாசிக்கிறேன், மற்ற வசனங்கள் இருக்கிறது, நான் இதை மட்டும் வாசித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகையால் புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. அப்போ அநீதிக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, தூரமா இருக்குது. அப்போ பாவத்தோடு சம்பந்தம் மற்றவர், அநீதியோடு அக்கிரமத்தோடு அவர் சம்பந்தம் மற்றவர். அப்போ பரிசுத்தமானவர் அப்படிங்கிறதுனால தேவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தன்மையினால தான் அவர் பாவத்தை வெறுக்கிற தேவனாய் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிய முடிகிறது. நாம் இன்னும் பரிசுத்தத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது தேவனுடைய அதி முக்கிய குணமாக இந்த பரிசுத்தம் காணப்படுகிறத வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய முக்கியமான குணங்களில் ரொம்ப முக்கியமான குணம் பரிசுத்தம். இந்த தன்மை உடையவராகவே அவர் தம்மை மக்கள் அறிந்திட வேண்டும் சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சித்தம் கொண்டிருந்தார்னு நாம் அறிய முடிகிறது. அதாவது மக்கள் தன்னை பரிசுத்தர் என்று தான் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார், அப்படிதான் சித்தம் கொண்டார். Sangeetham 22:3 வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்கின்றார். அப்போ Leviyaragam 11:44-45 வசனங்கள், Yosua 24:19, 1 Samuel 6:20 நான் இப்பொழுது வாசித்தேன், Sangeetham 22:3, Esaiah 40:33, Ezekiel 39:7, Habakkuk 1:12. அப்போ தம்மை பரிசுத்தர் என்று மக்கள் அறிந்திடவே தேவன் விரும்பினார் என்று இந்த வசனங்களிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. மட்டுமல்ல, தேவன் சீனாய் மலையில் விதித்த வரையறைகள் இந்த பரிசுத்தத்தை குறித்த அவருடைய குணாதிசயத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கும் எனக்கும் விளங்க வைக்கிறது. சீனாய் மலையில் அநேக கட்டளைகளை கத்தர் கொடுத்தாரு. அந்த கட்டளைகள் எல்லாம் என்னத்தை வலியுறுத்துகிறது? தேவனுடைய பரிசுத்தம் என்ற குணாதிசயத்தையே மிக மிக முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராம் 19:12-13 வசனங்கள், 21-25 போன்ற அதிகாரங்கள். அடுத்து ஆசரிப்பு கூடாரம், ஆலயம் போன்றவற்றில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு பிரிவுகள் தேவனால் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்போ தேவன் இந்த தேவாலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்துலலாம் இப்படி பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கணும்னு சொல்கிறார்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தத்தை அவர் முக்கியப்படுத்துகிறாரு. ஆலயத்தில் பரிசுத்தம் இருக்கணும்னு விரும்புகிறாரு. நீங்களே அந்த ஆலயம் என்று இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்போ உங்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, யாத்திராம் 26:33, 1 ராஜாக்கள் 6:16 போன்றவற்றில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் போன்றவற்றை பார்க்கிறோம். லேவியராகவும் 1:7-7 சொல்லப்பட்ட பலிகள் தேவனுடைய பரிசுத்தத்தை வலியுறுத்தி கூறுகின்றன. அதேபோல் லேவியராகவும் 8:10 அவருடைய ஆசாரிய பணியை குறித்த தேவனுடைய வரையறை, அதேபோல் அவருடைய கற்பனைகள் லேவியராகவும் 11:14, அதேபோல் லேவியராகவும் 23 சொல்லப்பட்ட பண்டிகைகள், இவை எல்லாமே பரிசுத்தத்தை வலியுறுத்தி கூறுகின்றன. அப்போ தேவன் மிக முக்கியமான குணமாக எதை வைத்திருந்தார்? பரிசுத்தம். உங்களிலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க இயலாது என்று வேதம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லுகிறது. அப்போ என்னதான் நீங்கள் பெரிய காரியங்களை கத்திருக்கென்று சாதித்தாலும், ஊழியம் செய்தாலும், உபவாசம் இருந்தாலும், ஜெபம்னாலும், எதை செய்தாலும், உங்களுக்கு அடிப்படையாய் வேண்டிய ஒரு காரியம், தேவையான ஒரு காரியம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல. தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு, மனந்திருமணம், இயேசு கிறிஸ்துவால் அந்த ரட்சிப்பை பெறணும். அந்த ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பரிசுத்தத்தை பெற்றவர்களாய் மாறுகிறோம். ஒரு நிமிடத்தில் தேவன் அனைத்து பாவங்களை மன்னித்து பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். தொடர்ந்து பரிசுத்தத்தில் வளர்கிற காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் தேவனைப் போல நீங்களும் பரிசுத்தவான்களாய் மாற முடியும். புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தத்தை குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. யோவான் 17:16 எபிரியர் 12:10, 1 பேதுரு 1:15, 16 வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 போன்ற வசனங்களில் நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் பார்க்க முடியும். நம்ம மொத்தத்தில் கூற வேண்டுமானால் இந்த பரிசுத்தம் என்ற இந்த தன்மை தான் அவருடைய மற்றைய குணநலங்களுக்கு அடிப்படையாயும் அந்த குணநலன்களை கட்டுப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. அப்போ பரிசுத்தம் தான் மற்ற குணநலங்களுக்கு அடிப்படை, அதை கட்டுப்படுத்துகிற விஷயம். சங்கீத 47:8, 89:14, 97:2 போன்ற சங்கீதங்களில் நாம் அவருடைய குணாதிசயம், அவருடைய மற்ற காரியங்களெல்லாம் இந்த பரிசுத்தத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். தேவன் மட்டுமே பரிசுத்தார். ஆம் பிரியமானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 சொல்கிறது, தேவன் மட்டுமே பரிசுத்தார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி யாத்திராம் 15:11 வாசிக்கிறோம். அதனால தான் சேராபெண்கள் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என சொல்லிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஏசாயா 6:3 பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்தத்தை அவருடைய கிரியைகளில் நாம காண முடியும் என்று சொல்லி நம்ம சங்கீதம் 145:17 பார்க்கிறோம். அதாவது அவருடைய கிரியைகள், அவர் படைத்த, அவர் செய்த காரியங்களில் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை காண முடியும். ஏடபிள்யூ பிங்க் என்ற அந்த வேத வல்லுநர் கூறும் பொழுது பரிசுத்தமே அவருடைய சட்டம், அவருடைய கிரியை அனைத்தும் நல்லவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம அறிய முடிகிறது. அப்போ பரிசுத்தம்தான் அவருடைய சட்டம். ஆதியாகமம் 1:31 அவருடைய கிரியைகள் அனைத்தும் நல்லவைகள் என்று பார்க்க முடிகிறது. அதே போல அவருடைய பரிசுத்தம் அவருடைய நியாயப்பிரமாணத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் வெளிப்பட்டுள்ளங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் பாவத்தை வெறுக்கிறவராக இருப்பதனால அவருடைய கற்பனைகள் பாவ செயலை எதிர்க்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவன் பாவத்தை வெறுக்கிறாரு, பரிசுத்தத்தை விரும்புகிறாரு. அதனால் அவருடைய கற்பனைகள் எல்லாம் பாவ செயலை எதிர்க்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கலாம். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த பாவ செயலை எதிர்க்கிறது கட்டளைகள். ஏன்? தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு, அவர் பாவத்தவர் இருக்கிறாரு. மட்டும் இல்ல, அவருடைய பரிசுத்தம் சிலுவையிலும் வெளிப்பட்டது. அவர் பாவத்தை வெறுப்பவராதலால் சிலுவையில அதை தண்டித்தார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப சிலுவையில அவருடைய பரிசுத்தம் அபரிமிதமாய் முற்றிலுமாய் விளங்கிற்று. அது எவ்வளவு தூரம் கொடியது என்பதை தேவன் உணர்ந்திருந்தபடியால் தான் அதுக்காக தம்முடைய குமாரனையே அனுப்பி சிலுவையில் அந்த பாவத்தை தண்டிக்கும் அளவிற்கு தம்முடைய குமாரனின் ஜீவனை கொடுத்து அந்த பாவத்தின் வல்லமையை தண்டிக்க அழிக்க கிறிஸ்துவ அனுப்புவார்னா அது எவ்வளவு தூரம் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தம் எவ்வளவு தூரம் அவசியம் என்று கர்த்தர் கருதுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவன் பரிசுத்தராயிருக்கிறபடினால பாவிகளுக்கும் தேவனுக்கும் இடையே பெரிய பிளவு உண்டாயிற்று. நம்ம ஏசாயா 59:1-2 வசனங்களிலும் ஆபகுக் 1:13 அதை பார்க்க முடியும். அப்போ பாவம்தான் அந்த பாவத்தை செய்த பாவிய தேவனை விட்டு பிரித்து சென்று விட்டது. தேவனுக்கும் பாவிக்கும் இடையே மாபெரும் பிளவு அதனால் உண்டாயிற்று. அவன் பாவம் செய்த மறுநிமிடம் தேவனோடு இருந்த ஐக்கியம் முறிவடைந்து போனது. அதனால் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதனால் என்னாச்சு, மனிதன் மற்றொருவருடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான் தேவனை அணுக முடியுங்கிற நிலை உண்டாயிற்று. அதை 2 கிறிஸ்துவினால இந்த சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. 1 வீழ்ச்சியடைந்தான், தேவனுக்கும் அவனுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டது. 2 இந்த பிளவை மாற்றி தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:2, எபேசியர் 2:18 போன்ற வசனங்களிலும், எபிரேயர் 10:19 வசனம் முதல் 20 வசனம் வரையிலும் நாம் அதை பார்க்க முடிகிறது. மட்டுமல்ல, பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய பிரசன்னத்திற்கு வர வேண்டும் என்று எபிரேயர் 12:28-29 வரை உள்ள வசனங்கள் கோருகின்றன. அப்போ தேவனுடைய பரிசுத்த தன்மையை பற்றிய சரியான அறிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அறிந்து கொண்டோமானால் பாவத்தை விட்டுவிட அந்த அறிவு நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். பெர்காஃப் என்ற வேத வல்லுநர் கூறும்போது, அவர் பாவத்தை வெறுப்பவர் மட்டுமல்ல, தன்னுடைய மக்களிடம் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பவரும் கூட. இதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டுள்ளார் என்று எபேசியர் 1:14 கூறுகிறதையும் நாம் இங்கே சேர்த்து பார்க்க வேண்டும். அப்போ அவர் பாவத்தை வெறுத்து அதை மட்டும் உங்களை விட சொல்லலை, பாவத்தையும் விடணும் பரிசுத்தத்தையும் பெறணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ பரிசுத்த அந்த தன்மையை பெறுவதற்கு பரிசுத்தம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டீங்க. அப்போ உங்களால் என்னால் இந்த பாவத்தை விட்டு விட்டு பரிசுத்தத்தை பெற முடியும். நீங்கள் கட்டளையை கை கொள்வதனால, வேதத்தை வாசித்து தியானிப்பதனால் மட்டும் பரிசுத்தத்தை நம்மால் பெற்றுவிட முடியாது. அது தேவன் தர வேண்டிய விஷயம். பாவத்தை விடுவதும் கர்த்தருடைய உதவியோடு பாவத்தை விட்டு ஆண்டவரிடத்தில் கேட்குற ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தை விட உதவி செய்யணும்னு கேட்டு அவர் உதவியோடு பாவத்தையும் விட்டு மேற்கொண்டு பாவத்தை விட்டு விடணுங்கிற ஒரு விருப்பத்தோடு வந்து ஆண்டவற்றை கேட்டு பரிசுத்தத்தையும் பெற்று வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால, இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானாக பரிசுத்தவானாய் மாற்றி விடுவதனால உங்களால் என்னால் இப்பொழுது தேவனுடைய சந்நிதிக்கு செல்ல முடியும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். நமக்கும் தேவனுக்கும் இடையே இந்த பிளவு மாறி போய்விட்டது. தேவன் அதை செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் அதை செய்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தவானாய் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு உறுதி தருகிறது. நாம் கர்த்தருடைய உதவியோடு இந்த பரிசுத்த வாழ்வை வாழ்வோமா? கர்த்தருடைய உதவியோடு இந்த பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நம்மை அர்ப்பணித்து கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அவருடைய உதவியோடு நாம் வாழ்வோமானால் தேவனுடைய கிருபையினாலே உங்களாலும் என்னாலும் பரிசுத்தமான வாழ்வை நடத்த முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே முக்கியமாக தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து பார்த்தோம், தேவனுடைய வல்லமையை குறித்து பார்த்தோம், தேவனுடைய உண்மை, தேவனுடைய பொறுமை, இன்னும் தேவனுடைய கிருபை போன்றவற்றை நாம் அதிகமாக சிந்தித்து இந்த நாள் நிகழ்ச்சியிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய குணாதிசயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து இன்னும் இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்வில் வளர வைக்கப் போகின்றார். தேவனை குறித்த அறிவை நீங்கள் அதிகமாய் பெறுவதனாலே உங்களால் கனி கொடுக்கிற வாழ்வும் அதிகமாய் ஆசீர்வாதமான வாழ்வும் வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.